வந்து சுத்தி வருடத்தை கலந்து வருவதை நிகழ்த்திருப்பார். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்ட ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொகையெடுத்து தேசமுகிய திருக்கொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலர் மின்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவார். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொன்றன் பதம் போற்றி கூழிமணி திருவாத ஊரர் திருத்தாழ்வு எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவுருளினாலே கூடியிருக்கக்கூடிய அடியார் திருப்பட்டமா அவருடைய பட்டார்த்தருடைய அடியருடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு முருகன் தோள்பாடு சபையின் சார்பாக பெரிய புராண தொடர் சொற்பொழிவு மகான் ஸ்ரீ முழுக்கத்தூர் சாமியுடைய திருமணத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் எல்லாமல்ல ஆடல் வல்லாருடைய திருவருளினாலும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய குருவருளினாலும் மிகவும் சிறும் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பு கொடுத்துள்ள மாணிக்கவாசு அரமணையைச் சார்ந்த அன்பர்கள் அனைவருடைய திருவடியற்கும் அடியினுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு பெரிய புராணத்திலே நாம் திருஞான சம்பந்த சுவாமியுடைய அருள் திரு வரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கும். திருஞான சம்பந்தருடைய வரலாற்றிலே நாம் காஞ்சிபுர வழிபாடு பற்றி சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே திருஞான சம்பந்தருடைய காஞ்சிபுர வழிபாடு மிக மிக முக்கியமானதும் நாம் எல்லாம் உய்வதற்குரிய ஒரு நெறியினை காட்டக்கூடிய ஒரு பகுதியாக அமைந்தது என்கின்ற அடிப்படையிலே காஞ்சிபுரத்தை விரைவாக செல்லாமல் காஞ்சிபுரத்திலே நிதானமாக திருஞான சம்பந்தரோடு இணைந்து ஒவ்வொரு பதிகத்திலேயும் ஒவ்வொரு பாடலாக நாம் அனுபவித்து அதை நிற்க வேண்டும் என்கின்ற நிலையிலே சென்ற முறை நாம் திரு இருக்குறள் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே மிக அற்புதமாக திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த கருவார் கச்சி திருஏகம்பத்து உருவா என்ன மறுவாவினையே என்கின்ற அற்புதமான அந்த பகுதியை பற்றி சிந்தித்து இன்றைய தினம் நாம் திரு யமகம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை பற்றி சிந்திப்பதாக போன வகுப்பிலே நாம் எடுத்துக்கொண்டோம். திருஞான சம்பந்த பெருமான் போன வகுப்பினுடைய ஹோம்ஒர்க் திருஞான சம்பந்த பெருமான் ஃபர்ஸ்டே இப்ப ஹோம்ஒர்க்கை பத்தி கேட்டலாம், ஏன்னா முடிக்கும் போது அவசரமா போயிடுது. திரு யமகம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி இந்த பாடல் இந்த பண்ணிலே இந்த அமைப்பிலே திருஞான சம்பந்த பெருமான் எங்கெங்கெல்லாம் அருளி செய்திருக்கிறார், காஞ்சிபுரத்திலே இந்த பதிகம் அமைந்திருப்பதை போல வேறு எங்கெங்கெல்லாம் இந்த பதிகங்கள் இருக்கிறது என்பதை கேட்டிருந்தோம். எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம்.
எல்லாரும் சொல்லிட்டாங்க,
எல்லாரும் சொல்லிட்டாங்களா?
அதுக்கு மாதிரி அம்மையார் சொல்லுவாங்க.
எதையும் எக்ஸாம்பிள் சாம்பிள்
திரு கழுமலம் புற்றுநோய் சேர்வது ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல பார்த்தோம்.
வெரி குட்.
திரு விளைமிடலை துண்டு கொன்றை நம் சடையது, திரு ஆலவாய் ஆல நீழல் உகந்தது, பாயும்
பாயும்
நாலு. வெரி குட். போன முறை சரி அவருக்கு மார்க் கொடுத்தலாம். அந்த வகையில நம்முடைய காஞ்சிபுர வழிபாட்டு நெறியிலே ஒரு சிறப்பு உண்டு. அது நமக்கு மணிவாசக பெருமான் அருளி செய்த ஒரு சிறப்பினை நாம் ஒரு கொடையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சைவத்திற்கு மணிவாசக பெருமான் மிக அற்புதமான ஒரு கொடையை கொடுத்திருக்கிறார். ரொம்ப நாளா சிந்தித்து வந்த ஒரு பாடல் தான். ஆனா காஞ்சிபுர வழிபாட்டிலே மீண்டும் மீண்டும் பதிகத்தை பற்றி படிப்பதை விட சிந்திப்பதுதான் எனக்கு அதிகமான நேரமே தவிர படிப்பதற்கு நிச்சயமா நேரம் கிடையாது. ஏன்னு சொன்னா நான் இப்ப போயிட்டு இந்த பதிகத்தை படிக்கணும்னு சொன்னா இப்ப 150 கிலோமீட்டர்ல இருந்து வர ஆசன் பக்கத்துல போயிட்டு அங்கேருந்து அடிச்சு புடிச்சிட்டு ஓடியாரேன். ஆக வருகின்ற பொழுது எங்கெங்கெல்லாம் பெருமான் நேரம் கொடுக்கிறாரோ அங்கெங்கெல்லாம் ஏதோ சிந்திக்கின்ற ஒரு நிலையில சிந்திக்கின்ற பொழுது ஒரு அற்புதமான ஒரு நிலையானது ஒரு கோர்வையாக கிடைத்த ஒன்றை தான் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதாக அமைந்தது. மணிவாசக பெருமான் காஞ்சிபுரத்தை பற்றி திருப்போர் சின்னத்திலே ஒரு பாடல் அருளி செய்திருக்கிறார். அது நமக்கு கிடைத்த ஒரு வழி கருவாக ஒரு நிலையை கொடுத்தார். திருப்போர் சின்னம் நான்காவது பாடல் என்று நினைக்கிறேன். நான்காவது பாடல் திருப்போர் சின்னம் நான்காவது பாடல்.
காசனி மின்கள் காசனி
பாடி போ
மணிவாசக பெருமானுக்கு ஈடு இணை சைவத்தில் அவர் செய்த கொடை என்பதாக சொன்னால், அவர்தான் வழிகாட்டி. சைவத்தினுடைய வழி எப்படி அமைய வேண்டும், ஹைரார்கி போட்டீங்கன்னு சொன்னா இது இதெல்லாம் இப்படி அமைய வேண்டும் என்று முதல்ல நிக்கிறது. எப்படி எம்டி சிஇஓ மாதிரி அங்கேருந்து பிரிஞ்சு வரும், எல்லாம் அப்படியே கிளையா வந்து நிக்கின்ற நிலையில மணிவாசக பெருமான் ஒரு இரண்டு வரி அதுல போடுறாரு பாருங்க. நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி, அத வந்து அந்த லைனை வந்து டு பி அண்டர்லைன்ட் மூணு தடவை நாலு தடவை ரெட் மார்க்ல போட்டு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு அற்புதமான ஒரு வரி எங்கு கிடைக்காத வரி. நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி. கட்சிக்கு உரிய வழிபாட்டிற்குரிய ஒரு அடிப்படை கட்சி என்பது என்ன, காஞ்சி என்பது என்ன, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவருளினுடைய வகை என்ன, எவ்வாறு அருள் செய்வார், அத்துணையும் ஒரு கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட் என்கின்ற வகையில இரண்டே இரண்டு வரியில அமைத்துக் கொடுக்கிறார். நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடும் கட்சி. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது மணிவாசக பெருமான் அமைத்து தந்த ஒரு கரு. இத இந்த கருவினை செயல்முறைப்படுத்தியவர் திருஞான சம்பந்த பெருமான். இது நிலை, இது இப்படி அமைய வேண்டும் என்பது, இது இப்படித்தான் அமையும் என்பதை எக்ஸிக்யூட் என்கின்ற வகையில் அதை எக்ஸிக்யூட் பண்ணவர், அதை நிலைநிறுத்தியவர் திருஞான சம்பந்த பெருமான். திரு நாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய தலம், திருநாகேஸ்வர தலத்தில் இரண்டு பதிகங்கள் உண்டு. வினை கொள்கைகளை பற்றி நான் ஒன்னே சொன்ன பொழுது ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. வினை கொள்கைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருநாகேஸ்வரத்தில் இரண்டு பதிகங்கள், மிக முக்கியமான பதிகங்கள், இரண்டு பதிகங்கள் அருளி செய்திருக்கிறார். அதுல இரண்டாவது திருப்பதிகத்தினுடைய நான்காவது பாடல், ஒன்பதுல நாலு, திருஞான சம்பந்தர்ல திருநாகேஸ்வரம் நான்காவது பாடல் அமைத்துப்பார்.
சொன்ன பொய்
பார்த்ததற்கும் இதற்கும் நீங்க தொடர்பு படுத்தி பார்த்தீர்கள் என்பதாக சொன்னால், நேசமுடைய அடியவர்கள்னு சொல்லுவாரு. நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடும் கட்சி. இங்க பாத்தீங்கன்னா தேசமாக்கும் திருக்கோயிலா கொண்ட செல்வன் கடல், நேசமாக்கும் திறத்தார் அறத்தார் நெறிப்பாளர். அப்ப திருஞான சம்பந்த பெருமான் மிக அற்புதம். திருஞான சம்பந்த பெருமானுக்கே உரிய ஒரு தனி சிறப்பு என்ன என்பதாக சொன்னால், ஒரு மனிதன் என்று சொல்லக்கூடிய நிலை, தனி மனிதனாக ஒவ்வொரு உயிரும் நிற்கிறது, ஒவ்வொரு உயிரும் தனித்தனி தனித்தனியாக நிற்கின்றது. இப்படி தனித்தனியாக நிற்கின்ற உயிர்கள் தனி மனிதன் என்கின்ற நிலையிலே தனக்கு தான் வழிபாடு செய்தல், தனக்கு உணவு தனக்கு என்பதாக தன்னிலையிலே நிற்கும் இந்த உயிர்கள், திருஞான சம்பந்த பெருமான் மிக அற்புதமாக மணிவாசக பெருமானுடைய அந்த கொள்கையை அப்படியே அவர் பயன்படுத்துகின்றார், செயல்முறைக்கு கொண்டு வருகின்றார். ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு ஆபீஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு 30-35 கம்ப்யூட்டர் சின்ன ஆபீஸா வச்சுப்போமே, 30-35 சிஸ்டம்ஸ் இருக்கும், 30-35 சிஸ்டம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிஸ்டம், ஒரு கம்ப்யூட்டர், அதுக்கு ஒரு சிபியு கீபோர்டு இருக்கா, அது ஒரு தனி சிஸ்டம். இன்னொருத்தர் பக்கத்துல இருப்பாரு, அவருக்கு ஒரு கம்ப்யூட்டர், அவருக்கு ஒரு சிபியு, அவருக்கு ஒரு கீபோர்டு, கரெக்டுங்களா? இப்ப எல்லா கம்ப்யூட்டரும் இருக்கு, பட் எல்லா கம்ப்யூட்டரையும் இணைப்பதற்கு நடுவுல ஒன்னு இருக்கும், அதுக்கு பேரு சர்வர். அவங்க வந்துட்டு சாப்ட்வேர் ஆபீஸே வச்சிருக்கிறாங்க. சர்வர்னு ஒன்னு இருக்கும். இந்த சர்வர் என்ன, அதனுடைய தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா கம்ப்யூட்டரோடையும் அது தொடர்பு கொண்டு இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் அங்க போவோம், அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் இங்க வரும். திருஞான சம்பந்த பெருமான் சொல்றார், நீ தனித்தனி சிஸ்டமா இருக்கிறத விட, தனித்தனி நிலையிலே நீ நிற்பதை விட, நீ எப்படி இருக்க வேண்டும் உன்னுடைய நிலை என்பதாக சொன்னால், நீ சர்வர் என்கின்ற நிலையிலே எல்லா உயிர்களோடும் உன்னால் தொடர்பு கொள்ளும் ஒரு நிலையிலே நீ நிற்க வேண்டும். அப்ப எல்லா உயிர்களோடும் நான் தொடர்பு கொள்ளணும்னு சொன்னா, காமனா அங்க என்ன இருக்குன்னு பாக்கணும். இப்ப நானும் இவரும் தொடர்பு கொள்ளணும்னு சொன்னா, எனக்கும் அவருக்கும் என்ன காமனா இருக்குன்னு பாக்கணும். என்னிடத்திலயும் இருக்கிறது அவர்கிட்டயும் இருக்கணும், அப்பதான் நான் அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். என்கிட்டயும் இருக்குது, அவர்கிட்டயும் இருக்குது, என்கிட்டயும் இருக்குது, உங்ககிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்கக்கூடியது எல்லாம் இந்த உலகத்திலே எல்லா பொருள்களில் இடத்திலேயும் ஒன்று இருக்கிறது, அது எது? சிவம். அப்ப என்னிடத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒரு சிவம் என்பதை நான் பெருக்கிக் கொள்ளுகின்ற பொழுது, எல்லா உயிர்கள் எப்படி ஒரு சர்வர் எல்லா கம்ப்யூட்டர் இடத்திலேயும் பரவி கொள்ளுகின்றதோ, தனி மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் சிவம் பெருகிய நிலையிலே சர்வர் என்று சொல்லக்கூடிய ஒன்று எப்படி மாறுகிறதோ, அதை போல தேசம் என்பதாக ஒரு தனி மனிதன் மாறலாம் என்பதாக காட்டுவதுதான் நேசமும் தேசம். இதுதாங்க கொள்கை. ஒரு தனி மனிதன் இப்போ ஒருமைப்பாடு என்கின்ற நிலையும் இதுதான். நான் என்னிடத்திலே இருக்கக்கூடிய சிவம் பெருகிவிட்டது, நான் சிவமாக திகழ்ந்துகின்றேன், என்னுடைய உடலும் என்னுடைய உயிரும் சிவமாக திகழ்கின்றது என்பதாக சொன்னால், இன்னொரு உயிரிடத்திலே அந்த சிவத்தை என்னால் பெருக்க செய்ய முடியும். அப்ப இதுக்கும் அதுக்கும் நடுவுல ஒரு மீடியம், இங்கேயும் சிவம் இருக்கு, அங்கேயும் சிவம் இருக்கு, இந்த ரெண்டத்தையும் தொடர்பு படுத்துகின்ற அதை ஊடும் ஊடகம் எதுன்னு பார்க்கணும். இப்ப இந்த இடத்திலிருந்து அந்த சிவத்தை அங்க பெருக்க வேண்டும் என்பதாக சொன்னால், எனக்கு என்ன ஊடகம் இருக்கிறது என்பதாக சொன்னால், அது வேறு ஒன்றும் அல்ல, நேசம் என்கின்ற ஊடகத்தை வைத்து பெருக்க வேண்டும். அதுதான் நேசமுடைய அடியார்களும் தேசம் எல்லாம் புகழ்கின்ற நிலை. அப்படி நேசமும் தேசமும் இப்படி மணிவாசக பெருமான் இது கொள்கை என்பதை கொடுத்ததை, திருஞான சம்பந்த பெருமான் சிவமாக ஞானத்தின் திருவுருவமாக இருந்து தேசமாக விளங்கிய பெருமானாக இருந்து எல்லா உயிர்களிடத்திலேயும் திருமுறைகளை கொடுத்து, தமிழ் நெறியை கொடுத்து, தமிழ் வேதத்தை கொடுத்து, எல்லா உயிர்களிடத்திலேயும் இன்றும் சிவத்தை பெருக்கிக் கொண்டு இருக்கின்ற தேயமாக திகழ்வது திருஞான சம்பந்த பெருமான். வெரி வெரி வேலிட் பாயிண்ட், நீங்க அடிச்சுக்க முடியாத பாயிண்ட் இது. திருஞான சம்பந்தருக்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு நிலை. இத வந்து இது ரெண்டும் மணிவாசகர் திருஞான சம்பந்தர் சும்மா விடுவாரா? சேக்கிழார் பெருமான், சேக்கிழார் பெருமானுக்கு இந்த நேசத்தையும் தேசத்தையும் எங்கேயாவது கொண்டு வந்து பெருக்கி விட வேண்டும் என்று வழி வழியாக வந்தது. மணிவாசக பெருமான் கொடுத்த அந்த கொடை வழி வழியாக சான்றோர்கள் பின்பற்றி வந்து இந்த தேசத்தை சிவமயமாக ஆக்கின்ற ஒரு நிலை. எங்க போடுறதுன்னு பார்த்தாரு. சரி, நமக்கு கிடைச்சது சுந்தரர் பெருமான், சுந்தரர் பெருமானுக்கு போட்டு வைப்போம்னு சொல்லி, நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகையினர். இந்த திருத்தொண்ட தொகை என்று சொல்லக்கூடிய திருத்தொண்ட தொகையானது உங்களுடைய தேசம் என்று சொல்லக்கூடிய மனிதனாக தனி மனிதனாக நிற்கின்ற உங்களை சிவமாக பெருக செய்து எல்லா உயிர்களிடத்திலேயும் இருக்க செய்யும் ஒரு நூல் திருத்தொண்ட தொகை என்பதாக நேசத்தையும் தேசத்தையும் வைத்தார். இந்த நேச என்பதனுடைய இன்னொரு ஆழமான ஒரு இடம், நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் திருப்புகழியையும் திருவேழிமிழலையும் இணைத்து ஒரு பதிகம் பாடியிருப்பார். அதாவது திருவேழிமிழலையில இருக்கும்போது திருப்புகழியிலிருந்து, அதாவது சீர்காழியிலிருந்து வந்திருப்பாங்க அந்தனர்கள் எல்லாம் வந்து கூப்பிடுவாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. அங்க போயிட்டு அவரு பெருமான்கிட்ட விடை கேட்கின்ற பொழுது, இல்ல இல்ல சீர்காழியினுடைய காட்சியை நான் இங்கே காட்டுகின்றேன் காட்டியவுடன் புகழியையும் சீர்காழி இணைத்து ஒரு பதிகம் பாடுவார். அதுல ஒரே ஒரு ஒரு நுணுக்கமான ஒரு குறிப்பு மட்டும் கொடுத்து செல்வார். முதல் பாடல் தான் மைமறு பூங்குழல் கற்றை துற்ற வானுதல் மான்விழி மங்கையோடும் பொய்மொழியா மறையோர்கள் ஏத்த புகழி நிலாவிய புண்ணியனே எம் இறையே இமையாத முக்கன் ஈச என் நேச. இந்த ஒரு பிணைப்பு இருக்கு பாருங்க. இதுவரையிலும் திருஞான சம்பந்த பெருமான் அப்படியே பெருமானிடத்திலே உருகி உருகி பாடிக்கொண்டே வருகின்ற பொழுது அந்த உச்ச கட்டம் எங்கே போய் முடிகின்றது என்பதாக சொன்னால், ஈச என்பதாக அழைத்து அடுத்த போடுவார் நேச என்பதாக சொல்லுவார். இந்த நேச என்பதாக சொல்லுவது அவருக்கும் பெருமானுக்கும் இடையிலே தனி தன்மையிலே வெளிப்பட்ட ஒரு அனுபவம். எப்படி ஒரு காதலனும் காதலியும் தனியாக இருக்கின்ற பொழுது தன்னுடைய நேச என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த சொல்லொணாத வார்த்தையினால் சொல்லொணாத ஒரு இன்பம் அங்கே பெருகுவதைப் போல இங்கே பேரின்பமாக பேரின்பம் பெருகுவதற்கு உரிய ஒரு வார்த்தை ஒரு சொல் நேச என்ற சொல். அப்ப அந்த ஒரு நேச என்பதாக சொல்லுகின்ற அந்த தனி அனுபவம் திருஞான சம்பந்தருக்கே உரிய அனுபவம். அந்த அனுபவத்தை தேசமும் நேசமும் இரண்டையும் இணைத்து இணைத்து மணிவாசக பெருமான் திருஞான சம்பந்தர் திருநாகேச்சரம் திருநாகேச்சரத்திலே இருந்து சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் என்கின்ற நிலையிலேயும் புகழியையும் திருவிழிமிழலையும் இணைத்த நேசத்தோவையும் நாம் தொடர்ந்து அப்படியே சங்கிலி போல இணைத்து பார்த்தோம் என்பதாக சொன்னால் அதுவே ஒரு தனி அனுபவமாக அமையும் என்கின்ற அமைப்பிலே நம்முடைய காஞ்சிபுர வழிபாடு என்பது தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடும் கட்சி என்கின்ற நிலை, இறைவனை வழிபாடு என்கின்ற நிலையிலே இரண்டு, ஒன்று ஒளியால் ஏத்துதல், இறைவனை ஒளியால் ஏத்துதல். அப்படி ஒளி என்பதாக சொல்லுகின்ற பொழுது இங்கே தமிழ் மறையாக விளங்குகின்ற திருநெறிய தமிழாக விளங்குகின்ற அத்துணையும் கொண்டு பெருமானை ஏத்துதல் என்பதும் பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்தல், இந்த இரண்டும் தான் வழிபாடு. காஞ்சிபுரத்திலே இதைத்தான் அம்மையார் அங்கே செய்து காண்பித்த ஒரு இடம். இப்படி இதை செய்வதன் மூலமாக என்ன கிடைத்தது என்பதாக சொன்னால் நம்முடைய நேசம் பெருகுகின்றது, அன்பு பெருகுகின்றது. அன்பு பெருகினால் சிவம் தானாக பெருகும், நீ தேயமாக ஆகலாம். ஆகவே தான் இது தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடும் கட்சியாக விளங்குகின்றது என்கின்ற சைவ சித்தாந்த தத்துவத்தை இங்கே அமைத்துக் கொடுக்கும் ஒரு அற்புதம் என்பதாக சொல்லி நாம் தொடர்ந்து திரு யமகம் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே திருஞான சம்பந்த பெருமான் மிக அற்புதமான அந்த திருப்பதிகம் அருளி செய்திருக்கிறார். அதில் ஒன்று இரண்டு பாடல்கள் மட்டும் நாம் இன்று சிந்திக்க நேரம் இருக்கிறது என்பதாக சொல்லி அந்த திரியமகத்தினுடைய முதல் பாடலை நாம் சில சிந்திப்போம்.
பாயுடை மேலொரு பாகனே
ஆலனீரல்
காதல் பட்டது கம்பமே,
காயவின் மதன் பட்டது கம்பமே,
கள்ளுதர் பர மார்க்கிடம் கம்பமே,
கள்ளுதர் பர மார்க்கிடம்
யமகம் மட்டும் திருஞான சம்பந்தர் பார்த்தீங்கன்னா பல நிலைகளிலே அதை திருஞான சம்பந்த பெருமான் அந்த திருக்கோயிலுக்கு என்பதாக அமைக்கின்ற பொழுது அது ஒரு தனிச்சிறப்பு. ஆலவாயில அமைக்கின்ற பொழுது அங்கே ஒரு தனி தன்மை எல்லா இடத்துக்கும் கொடுக்க மாட்டார் திருயமகம். அப்ப ஏதோ ஒரு முக்கியமான இடங்களுக்கு மட்டும் அதை ஒதுக்கி வைத்திருக்கிறார் என்பது மட்டும் புரிகிறது. காஞ்சிபுரத்தை பொறுத்தவரையிலும் திருஞான சம்பந்த பெருமானுடைய வழிபாடும் திருஞான சம்பந்த பெருமானுடைய அன்பின் பெருக்கமும் அருள் பெருக்கமும் அங்கே நமக்கு பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக அமைத்த உண்டு. இங்கே ஆரம்பிக்கின்ற பொழுதே பாயும் மால் விடை மேல் ஒரு பாகனே, பாவை தன் உரு மேல் ஒரு பாகனே, ரெண்டு இடத்துலயும் பாகன் பாகன் வரும். அப்ப முதல்ல சொன்ன பாகன் எது, இரண்டாவது சொல்லுகின்ற பாகன் எது என்பதாக அமைக்க வேண்டும். பாயும் மால் விடை மேல் ஒரு பாகனே, பாகன் என்பவன் செலுத்துபவன், விடையை செலுத்துகின்றவனுக்கு பாகன், பாகன் செலுத்துதல், எதை செலுத்தினாலும் அவன் பாகன், யானையை செலுத்தினா யானை பாகன், குதிரையை செலுத்தினா குதிரை பாகன், அப்புறம் பாகன் என்பவன் செலுத்துபவன், அவ்வளவுதான். ஆக பாயும் மால் விடை மேல் ஒரு பாகன், பாவை தன் உரு மேல் ஒரு பாகன். பாகன் என்பது முதலிலே செலுத்துபவன் என்பதாக சொன்ன நிலை, இரண்டாவது பாகன் பாதி, இது எல்லாரும் புரிந்த ஒன்று. தன்னுடைய மேனியிலே அம்மைக்கு ஒரு பாகத்தை கொடுத்த அருளி செய்தவனாக அவன் விளங்குகின்றான். பாவை தன் உரு மேல் ஒரு பாகன், தூய வானவர் வேத துவனியே, முதல்ல சொன்னது துவனி, துவனி என்பதாக சொன்னால் ஒலித்தல் என்று பொருள். வேத இந்த வானவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் வேதத்தின் ஒளியினாலே அவனை வாழ்த்துகின்ற அந்த ஒளிக்கு துவனி என்பதாக. இரண்டாவதாக சோதி மால் எரி வேதத்துவணியே அப்படிங்கறத எப்படி பிரிக்கணும்னா வேதத்து வணியே என்பதாக சொன்னால் வேது என்பது அப்படி பிரிச்சுக்கணும், வேது பிளஸ் அத்து பிளஸ் வணி. வேது என்பது வெம்மை, அத்து சாரியை, வணி என்பதாக சொன்னால் இங்க வன்னி என்பது நெருப்பு. நெருப்பு எங்க வந்தது, சோதி மால் எரி, எப்ப அவர் நெருப்பாக தோன்றினார், அப்ப திருமாலுக்கு அங்கே நெருப்பாக தோன்றி காட்சி அளித்த நிலை ஒன்று, இரண்டாவது வேள்வியாகிய தீயிலே அவன் நெருப்பாக விளங்குகின்றான். ரெண்டு பொருளும் அங்கே நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சோதி மால் எரி வேதத்து வணியே, வேது அத்து என்பதாக இன்னும் உள்ள போய் பிரிச்சுக்கோ. ஆயு நன்பொருள் நுண்பொருள் ஆதியே, ஆல நீழல் அரும்பொருள் ஆதியே, இதுதான திருஞான சம்பந்த பெருமானுடைய தனித்தன்மை. இங்கே ஆயு நன்பொருள் நுண்பொருள் ஆதியே ரெண்டா சொன்னார், ஆயுதல் என்பது ஆராய்தல், நண்பொருள் என்கின்ற நிலையிலே ஆயும் ஆராயத்தக்க நல்ல கருத்துக்கள் எல்லாவற்றிலும், நுண்பொருள் நுட்பமான பொருளாகவும் விளங்குகின்றான் என்பதாக, வெளிப்படையான ஒரு பொருளாக அமைந்தாலும் திருஞான சம்பந்த பெருமான் இரண்டாக பெருமானுடைய தன்மையை பிரித்து சொல்லுகின்ற ஒரு சிறப்பு உடையது. நண்பொருள் என்கின்ற நிலையிலே பெருமான் ஒரு நிலையை சொல்லுவார், நுண்பொருளாக நிற்கின்ற நிலை ஒன்று உண்டு, இரண்டு நிலை உண்டு பெருமானுக்கு, ஒன்று நண்பொருள் இன்னொன்று நுண்பொருள். இது இதை மனதில் வைத்துக் கொண்டுதான் நம்முடைய சேக்கிழார் பெருமான் இயற்பகை நாயனாருக்கு அவர் அங்கேருந்து வருவார். அம்பலத்திலிருந்து வருகின்ற பொழுது அங்கே ஒரு பாடல் அமைப்பார். எனக்கு அப்ப புரியல, அங்கே பாடல் அமைக்கின்ற பொழுது ஒரு சொல்லை பயன்படுத்துவார், ஆயும் நுண்பொருள் ஆகியும் வெளியே அம்பலத்துள் நின்று ஆடுவார். ஆயும் நுண்பொருள் ஆகியும் வெளியே அம்பலத்துள் நின்று ஆடுவாரா, அவர் வந்தார்னு சொல்லுவார். இவருக்கு எங்கே இருந்து இந்த ஒரு கான்செப்ட், எங்கே இருந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது வேறங்கே இல்ல, திருஞான சம்பந்தரனுடைய இந்த காஞ்சிபுர பதிகத்திலிருந்து எடுத்த ஒரு எசன்ஸ் அங்க வருது. அப்ப நண்பொருள் என்பதாக ஒன்று உண்டு, நுண்பொருள் என்பதாக ஒரு நிலை உண்டு என்பது தெரிகிறது. பெருமானுடைய நிலை இரண்டாக தெரிகிறது. அப்ப இந்த இரண்டு நிலையை வேறு எங்க சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பாக்கணும்ல, திருஞான சம்பந்தர் இந்த நிலையை வேறு எங்கு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா திருவண்ணாமலை பதிகத்திலே சொல்லி இருக்கிறார். திருவண்ணாமலை பதிகத்திலே இறைவனை நன்மை பொருள் என்பதாக ஒரு இடத்திலே சொல்லுவார், இன்னொரு பாடலிலே உண்மை பொருள் என்பதாக சொல்லுவார். நன்மை பொருள் என்று சொல்லுகின்ற நிலை அதற்கு முன்னதா இருக்கிறத பாக்கணும். நன்மை பொருள் எங்க சொல்றாருன்னு பாருங்க, மஞ்சை பொழுந்த மதியம் சூடும் வானோர் பெருமானார்,
மஞ்சை மாலியம் சூடும் வானோர் பெருமானார், நஞ்சை கண்ட தடக்கும் மதுவும் நன்மை பொருள்
நன்மை பொருளையும் உண்மை பொருளையும் நம்ம ரிவைஸ் பண்ணலாம். நன்மை பொருள் என்கின்ற நிலை பெருமானுடைய நிலை பொது நிலை. நஞ்சை கண்டத்து அடக்கும் அதுவும் நன்மை பொருள் போலும். ஆக இறைவனுடைய நிலை எப்படி என்பதாக சொன்னால், ஒரு ஒருவருடைய அனுபவம் இறைவனோடு வருகின்ற பொழுது இரண்டு நிலைகளிலே அமையும், ஒன்று பொது நிலை, இன்னொன்று சிறப்பான நிலை. ஆக பொது நிலை என்பது தடத்த நிலை, அது எல்லாராலையும் எல்லா நிலைகளிலேயும் அது காணப்படுவது, எல்லா பொருள்களிலேயும் இறைவன் இருக்கின்றான். அப்படி ஞானிகள் என்று சொல்லக்கூடிய அடியார்கள் அவர்கள் பக்குவமடைந்த நிலையிலே இந்த உலகத்திலே இருக்கின்ற பொழுது எல்லா பொருள்களிடத்திலேயும் சிவத்தை கண்டு அந்த பொருள்கள் அதனை துய்க்கின்ற பொழுதும் சிவமாகவே துய்த்து பார்க்கின்ற பொழுதும் சிவமாகவே பார்த்து நிற்கின்ற நிலை பொது நிலை. சுந்தர பெருமான் பார்த்தீர்கள் என்பதாக சொன்னால் இந்த உலகத்திலே எல்லா இன்பங்களையும் அனுபவித்தார், எல்லாம் கேட்டார். பத்தூர் புக்கு இறந்துண்டு பலபதிகம் பாடி பாவையரை கிரிபேசி படிராடி திருவீர், செத்தார்தம் எலும்பணிந்து சேவேறி திருவீர், செல்வத்தை மறைத்து வைத்தீர், எனக்கு ஒரு நாள் இறங்கிர்னு கல்லாப்பட்டி சாவிய வாங்கின ஒரே ஆள் அவர் தான். அவர்கிட்ட நீ வச்சிருக்கிற உள்ள சும்மா என்ன வேஷமா போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி இறைவனிடத்தில இருந்து எல்லாவற்றையும் பெற்று அந்த இன்பத்தை திரு ஆமாத்தூர் பதிகமே அதுதான். ஆமாத்தூர் பதிகம் என்பது இந்த உலகத்தில இருக்கக்கூடிய இன்பங்கள் அத்துணை இன்பங்களையும் சிவமாக துய்த்தல் சிவயோகமாக அமைத்தல் என்கின்ற நிலை பொது நிலைதான். ஆனால் ஒரு தனி நிலையிலே எனக்கும் சிவத்திற்கும் இடைப்பட்ட அன்பு, நான் சிவத்தோடு எப்படி அனுபவிக்கிறேன், மணிவாசக பெருமான் சொல்றாரு, பாரோடு விண்ணாய் பரந்தயம் பரனே வாழாப்பத்து. இதற்கு ஈடு இணை வேற கிடையாது, இதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னு சொன்னா வாழாப்பத்து 28:1.
பரந்தயம் பரனே
தனி அனுபவம் வேறு, எல்லா பொருள்களிடத்திலேயும் கண்டு அனுபவிப்பது வேறு. ரெண்டு நிலை உண்டு. எல்லா உயிருக்கும் பொது இயல்பு உண்டு, சிறப்பு இயல்பு உண்டு. திருமந்திரத்திலே சொல்லுவார், முகத்திற்கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்திற்கண் கொண்டு காண்பதுவே ஆனந்தம். மகற்கு தன் தாய் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமாறு என்கிறது. இது எவ்வாறு வெளியிலே சொல்லுகின்ற நிலை, தன்னுடைய கணவனை பற்றிய அத்துணை விவரங்களையும் அத்துணையும் மற்றவர்கள் சொல்லி இவ தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தனக்கும் கணவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த நிலை, அனுபவ நிலையை வெளியில சொல்ல முடியுமா? அதுபோல சிவத்திற்கும் அந்த ஆன்மாவிற்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த அனுபவம் உண்மையான நிலை, அந்த சொரூப நிலை. அப்படிப்பட்ட அந்த அனுபவத்தை என்னால் சொல்ல முடியுமா என்கின்றார் அருணகிரிநாத பெருமான். கந்தர் அனுபூதியில சொல்லுவார், தன்னம் தனி நின்றதுதான் அறிய இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ, மின்னும் கதிர்வேல் விகிருதா நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரு. இப்படி தன்னம் தனி நிற்கின்ற நிலை என்பது பொது அந்த சொரூப நிலை. இது எல்லா இடத்திலேயும் பொருளை காணுகின்ற நிலை, பொருளை தூக்கின்ற சிவத்தை தூக்கின்ற நிலை, பொது நிலை. அப்படி சிவம் என்பது நன்மை பொருளாக விளங்கும். அப்படி நன்மை பொருளாக நிற்கின்றதுனால என்ன பயன்? நமக்கு ஏன் அவர் நன்மை பொருளாக இல்லையா என்பதாக சொன்னால், நம்ம அன்பை பெருக்குகின்ற பொழுது அது நன்மை பொருளாக அது மாறும். சிவத்தை எல்லா இடத்திலேயும் பார்க்கின்ற ஒரு பக்குவம் வரணும், அப்பொழுதுதான் எல்லாருக்கும் அந்த நிலை, அந்த அனுபவம் கிடைக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது நமக்கு அந்த அனுபவமானது எப்படி அமையும் என்பதற்கான ஒரு கோடிட்டு காட்டுகின்ற இடம் அப்பர் பெருமான் கோடிட்டு காட்டுவார். திருத்தாண்டகத்திலே சொல்லுவார், தீமைதானும் நன்மையாய் சிறக்கும் என்பதாக சொல்லுவார். இதுல நாமார்க்கும் குடியல்லும் நாமனை அஞ்சும் நரகத்தில் இடர்படும் ஸ்டேட்மெண்ட். எத்தனைங்கய்யா அது? 47. 1947 சுதந்திரம் வந்த மாதிரி 47 வாக்கு, அது ஒவ்வொன்றும் அப்படி முழக்கமாக அப்பர் பெருமான் கொடுத்ததிலே அதுதான். இப்ப சிவம் என்கின்ற நிலையில இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, நஞ்சு அமுது ஆக்குவித்தான் நனிவள்ளி அடிகளாரு. நஞ்சுதான் கொடுத்தது, தீமைதான் வந்துச்சு, ஆனா அப்பர் பெருமான்ட்ட வரும்போது அது நன்மையா மாறிடுச்சு. நீ என்னதான் தீமையை நீ அமிச்சாலும் அது நன்மையாக மாறக்கூடிய வல்லமை அவரிடத்துல இருந்தது, அதுக்கு அவர்கிட்ட போய் சேர்ந்துருச்சுன்னு சொன்னா. ஏன்னா அப்பர் பெருமானுடைய நிலை அப்படி, தீமையே வந்தாலும் ஒரு நிலையில பாத்தீங்கன்னு சொன்னா, தீமை என்னிடத்துல வராம நான் பாதுகாக்கலாம், புல்லட் ப்ரூஃப் போட்டுக்கலாம். தீமை வராம பாதுகாப்பது புல்லட் ப்ரூஃப் போடுறது இல்லையா? போன் அடிச்சாலும் எனக்கு வந்து உள்ள போக கூடாது. அற்புதமான வரிங்க.
இதுவாவார் உருத்திர பல்கணத்தினோர்கள்
கண்ட சுரவாரும் கொடியானை
மறுமாற்ற திருத்தாண்டகம் எல்லோரும் நம்ம படித்து 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 நம்முடைய தீமைகளை நன்மையாக செய்யும் திருப்பதிகம் நம்முடைய இந்த மறுமாற்ற திருப்பதிகம். மறுமாற்றம் அப்படிங்கறது எந்த தீமை நமக்கு வந்தாலும் அது நன்மையாக மாற்றுகின்ற வல்லமை உடைய திருப்பதிகம் இந்த திருப்பதிகம். தீமைதானும் நன்மையாக சிறப்பதே என்கின்ற நிலையிலே சிறப்பு என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சொல்லை அங்க போட்டார். பிறப்பெனும் பேதமை நீங்க சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. ஆக சிறப்பு என்பது அங்கே சிவம்தான். அப்படி தீமை என்று சொல்லக்கூடியதெல்லாம் வருகின்ற தீமைகள் எல்லாம் நன்மையாக மாறியது அப்பர் பெருமானிடத்துல. நஞ்சு என்னாச்சு? அமுதமாச்சு. மத களிறு என்னாச்்சு? என்னாச்சு? வணங்கிட்டு போச்சு. வளம் வந்து வணங்கிட்டு போச்சு மத களிறு. அப்புறம் என்ன பண்ணாங்க? சுண்ணாம்பு கலவாய். அது என்னாச்சு? ஏன் சுண்ணாம்பு கலவாய் சுடாம இருக்கட்டுமே, ஏன் அது மாசில் வீணையும் மாலை மதியம் போல அது சிறக்க வேண்டும் நன்மையாக அப்படின்னு சொன்னா அதுதாங்க தொண்டு நெறி. தொண்டு நெறி என்கின்ற தொண்டு நெறி என்று இருந்தது, உழவாரம் கையில இருந்ததுன்னு சொன்னா வருகின்ற தீமைகள் அத்துணையும் நன்மையாக அது சிறக்கும். தொட்டா பொன்னாகும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உழவாரம் கையில இருந்ததுன்னு சொன்னா அந்த தொண்டு என்று சொல்லக்கூடிய தொண்டு கையில இருக்கின்ற பொழுது வருகின்ற தீமைகள் எல்லாம் நம்மை வந்து தாக்காமல் இருப்பதுதான் எல்லாம் சொல்லுவான். ஆனால் சைவம் மட்டும்தான் சொல்லியது தாக்காமல் மட்டுமல்ல, அந்த வந்த பொருள் சிறப்பு அடையும் என்பதாக சொன்ன ஒரே நிலை ஒரே மதம் நம்முடைய சைவ சித்தாந்தம் தான் என்பதாக அமைத்து எங்க விட்டோம். நம்முடைய நன்மை பொருள் உண்மை பொருள். ஆக நன்மை பொருளாக நிற்கின்ற நிலையிலே மஞ்சை பொழுந்த மதியம் சூடும் வானோர் பெருமானார் நஞ்சை கண்டத்து அடக்கும், அதுவும் நன்மை பொருள். அடுத்ததா உண்மை பொருள் எங்க சொல்றார்னா ஞானத்திலே சொல்லுவார். ஞான திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும், அதுவும் உண்மை பொருள். ஆக உண்மை பொருள் என்பது தனக்கும் சிவத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த சொரூப அனுபவம் என்பதை மிக அற்புதமாக இரண்டு நிலைகளிலே ஆயும் நண்பொருள் என்பதாகவும் ஆயும் நுண்பொருள் என்பதாகவும் இரண்டு பொருள் என்கின்ற நிலையிலே இந்த இரண்டிற்கும் மூலமாக நிற்கின்ற ஆதியே ஆயு நண்பொருள். ஆயும் நண்பொருள் நுண்பொருள் இந்த இரண்டு ஆதியே. ஆழ நீழல் அரும்பொருள் ஆதியே. அரும்பொருள் ஆதியே என்பது எல்லா பொருள்களுக்கும் மூலமாக நிற்கின்ற அருமையான நிற்கின்ற பொருளாக நிற்கின்ற பெருமானே என்பது இரண்டாவது. ஆழ நீழல்ல சொன்னது உங்களுக்கு தெரியும், கல்லால் நிழற்கீ சொன்ன அந்த அரும்பொருள் ஆதியே. காய வின் மதன் பட்டது கம்பமே கண்ணுதர் பரமர்க்கு இடம் கம்பமே. காயவின் விண்மதன் அதாவது வில்லை உடைய மன்மதனாக இருக்கக்கூடிய அவன் பட்டது கம்பம். கம்பம் என்பது நடுக்கம். ஏ கம்பம் என்பதுதான் ஏகம்பம் என்பதாக அமைஞ்சது. கம்பம் என்பது அந்த நடுக்கம் என்கின்ற நிலை. கம்பை ஆறு என்பதாக அந்த ஆற்றினுடைய வெள்ளம் பெருகி வருகின்ற பொழுது அம்மை தழுவி கொண்ட அந்த நிலையிலே மங்கை தழுவ குழைந்த அந்த நிலையாக அமைந்திருக்கின்ற ஒரு நிலை. அப்படி கம்பம் என்பது நடுக்கம் என்கின்ற நிலை. மன்மதனுக்கு நடுக்கத்தை அந்த நெற்றி கண்ணை திறந்த பொழுது அவன் ஏற்பட்ட நடுக்கம் கண்ணுதல். அதனாலதான் அடுத்தது அப்படி கனெக்ட் பண்றாரு. எங்க இருந்து வந்ததுன்னா அது கண்ணு நெற்றி கண்ணிலே இருந்து. அதே கண்ணுதல் பரமர்க்கு இடம் கம்பமே. ஏகம்பமாக இருக்கக்கூடிய இந்த ஏகம்பம் என்பதாக அமைத்து நம்முடைய திரு ஆலவாய் பதிகத்திலே அது தொடங்குகின்ற ஒரு சிறப்பு உடையது. அந்த இரண்டு தொடர்பையும் நம்ம பார்க்கணும் என்பதாக சொல்லி இரண்டாவது பாடலில் மட்டும் ஒரு சில கருத்துக்களை சொல்லி நாம் இந்த வகுப்பினை
நிறைவேற்றோம். சடைய நில் தசும்
வெந்தலை மாலை சடை அணிந்ததும் வெந்தலை மாலையே, தம் உடம்பிலும் வெந்தலை மாலையே. இதுல ஒரு அழகான ஒரு நுணுக்கத்தை வச்சார். சடை அணிந்ததும் வெண்தலை மாலை. உரையாசிரியர்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. இந்த பாடல் வந்து அவ்வளவு சுலபம் இல்ல. யமகம் வேற எப்படி பிரிக்கிறது, எப்படி பிரிச்சு எப்படி அதை கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தா, முன்னாடி சொன்ன ஒரு பொருள் அவர் ஒரு சொல்லி இருக்கிறாரு, பின்னாடி ஒரு அரும்பொருள் விளக்கம் எழுதியிருக்கிறார், அவர் ஒன்னு சொல்றாரு. எதை எடுக்கிறது, முன்னாடி இருக்கிறத எடுக்கிறதா பின்னாடி இருக்கிறது? முன்னாடி இருக்கிறத எடுக்கிறதுக்கு போனீங்கன்னு சொன்னா அவரு நேரடியான பொருளா சொல்லிட்டு போயிருப்பார், பிரிச்சிருக்க மாட்டார். ரெண்டாவது சொல்லி இருக்கிறவர் பாத்தீங்கன்னா பிரிச்சிருப்பாரு. பிரிச்சவர் நைசார ஒரு பக்கம் வெண்தலை மாலைக்கு மட்டும் அப்படியே நழுவிட்டார், நம்ம பக்கம் விட்டார். சரி, அவஸ்தப்படுங்கிறான். எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு பொருள் தேவைப்படுன்னு பாக்குறோமோ அதுக்கு மட்டும் விட்டுருவாங்க ஜாதகம். சரி, ரைட்டு. அப்ப எதுவாக இருக்கும் அப்படின்னு நம்ம மண்டையை போட்டு உடச்சுக்கிட்டு நம்ம பார்க்கின்ற பொழுது ஒரு அப்பொழுதுதான் நமக்கு அவரை செய்த கொடைன்னு சொல்லணும். இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு இருக்கிறத வச்சுட்டு நம்ம பாட்டு ஓபி அடிச்சுட்டு போயிட்டுருவோம். வெண்தலை மாலை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, முதல்ல சொன்ன வெண்தலை மாலை வெண் தலை மாலை மூணா பிரிக்கணும். பிரிக்கின்ற பொழுது வெண்மை என்பது அங்கே எதை குறிப்பதுன்னா நகுதல் என்பதை குறிப்பது. வெண் என்பது முத்தன்ன வெண்ணகையாய் இல்லையா, ஒள் நித்தில நகை. அப்ப வெண் என்பது அந்த எதை குறிக்க வந்தது என்பதாக சொன்னால் அது நகுதல். பெருமானுக்கு ஒரு அந்த தலையிலே அணிந்திருக்கக்கூடிய மாலை பாத்தீங்கன்னா அது நகுவெண் தலை. எல்லா ஈடு எரிச்சிருச்சிட்டு இருக்கும், ஆனந்தமா இருக்கும். ஏன் இப்படி தலையில இருக்கக்கூடிய மாலை நகுவெண் தலை? ஆனா அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா, தம் உடம்பிலும் அணிஞ்சிருக்கிறார், உடம்பிலும் அணிந்திருக்கக்கூடிய மாலை அது வெண் தலை மாலை. வெண்மையான தலையை உடைய மாலை, வெண்மை தான் அது. இட்ஸ் அ கலர், மண்டை ஓடுதான் அது, தலை ஓடு அப்படின்னு நம்ம தலைமாலை அப்படின்னு சொல்றோம், அது மண்டை ஓடுதான், வேற ஒண்ணு இல்ல. அந்த மண்டை ஓடு யாருதுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னு சொன்னா, ஏன் இது வந்து சடையில அணிந்திருக்கக்கூடிய மாலை ஏன் சிரிக்கணும், அப்படி ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு ஒரு பொருள் இருக்கணும். ஏன் சொன்னா, இந்த திருமால் பிரம்மா இவர்கள் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்களை இவங்க வந்து எத்தனையோ கோடி, 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கனே, அவங்களுடைய தலையில இருக்கக்கூடிய அந்த தலை ஓட்டை தான் எடுத்து அவங்க இறந்த அவங்களுடைய மண்டை கபாலங்களை எடுத்துதான் சூடியிருக்கிறார். இருக்கும் போது திருவடியும் திருமுடியும் பார்க்க முடியலையே, மண்டவோடா இருக்கும் போதாவது இவன் தலையில வந்து அவருடைய முடியை பார்க்கின்ற பேரு கிடைச்சதேன்னு சொல்லி எல்லா தலையும் சிரிக்குது. அதனாலதான் சடை அணிந்ததும் வெண்தலை மாலையே. இங்க இருக்கிறது அதை பார்த்து கஷ்டப்பட்டு இருக்கா, ஐயோ பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி, இது வெண்மையாக இருக்கக்கூடிய மாலை அப்படின்னு ரெண்டு வெண்தலை மாலையை சொல்லுகின்ற நுணுக்கம் திருஞான சம்பந்தருக்கே உரியது. சடை அணிந்ததும் வெண்தலை மாலையே, தம் உடம்பிலும் வெண் தலை வெள்ளிய அப்படிங்கறதுக்கு வெண்மை அப்படின்னு.
வெண்மை எனப்படுவது யாதையும் உண்மையுடைய செருக்கு.
செருக்கு அற்புதமா சொன்னார் ஐயா. அப்படி அந்த செருக்கு இருக்கிற வரையில அது அந்த வெண்மை அது அப்படி இருக்கு. அதனால இந்த வெள்ளிய தன்மையை உடைய தலை மாலை அப்படின்னு தம்முடம்பில் படை இலங்கு. அது இன்னும் அடுத்த வரி வந்து இன்னும் கஷ்டமான வரி. அதை எப்படி பிரிக்கணும்னா, படையில் அம் கையில், படையில் அம் பிளஸ் கையில், போர்டு இருந்தா எழுதி போடலாம், படையில் பிளஸ் அம் கையில். அம் என்பது அழகு, அங்கையர் கண்ணி அப்படின்றதுல அம் என்பது அழகு என்பதை போல அம் என்பது அழகு. அம் கையில் சூல் அப்படிங்கறது தனியா வச்சுங்க, அதுக்கு ஒரு அம் உண்டு. சூலம் என்பதை எப்படி பிரிக்கணும்னு சொன்னா, சூல் பிளஸ் அம் முதல்ல சொல்லுகின்ற சூலம். படையில் அம் கையில் சூல் பிளஸ் அம் அழகு. அந்த அம் என்கின்ற இரண்டாவது அழகு எதுனா, அம் என்பது அணிகலன் என்பதனுடைய அழகு. இந்த அணிகலனினாலே அழகு. சூல் என்பது தோண்டிய, எதை தோண்டிய என்ன ஒன்னும் புரியல. ஒன்னும் இல்லைங்க, திருமால் தன்னுடைய கண்ணை தோண்டி தன்னுடைய அம் கையில், முன்னாடி சொன்ன அம் கையில், படையில்னா முதல்ல சொன்ன படை, கைய படை அவருக்கு. இப்ப திருமாலுக்கு இப்ப எது படை, கைய படை. அந்த படையில் அந்த அழகிய கையில், அம் கையில் சூல் தோண்டிய, அப்புறம் அம் அந்த கண்ணை பெருமானுக்கு அர்ச்சனை போட்டார். அது அவருக்கு அணிகலனம், அணிகலனாக அது அவரை அழகு செய்கின்றதுன்னு சொல்ல வர்றார். இதுதான் முதல் வரியினுடைய அந்த பொருள். படையில் அம் கையில் அழகிய தன்னுடைய கை விரலால் அந்த கண்ணை சூல் தோண்டி அம் பெருமானுக்கு அதை அணிகலனாக அர்ச்சனை பூவாக எடுத்து போட்டு அதை அணி செய்த அது, கடைசியில முடியுது இல்லையா, எது அது என்பது அப்படின்னு முடிக்கிறார். என்பது அப்படிங்கிற அந்த அது, அதுதான் அப்படின்னு சொன்ன முதல்ல சொன்னது. இன்னொன்னு வந்து, திருமால் வந்து மச்ச அவதாரம் இல்லையா, மச்ச அவதாரம் எடுத்த பொழுது அவருடைய செருக்கை அடக்குவதற்காக உருத்திரனாக, பெருமான் உருத்திரனாக வந்து அவருடைய கண்ணை தோண்டாராம். அப்படி கண்ணை தோண்டுகின்ற பொழுது அந்த கண்ணு என்னாச்சு, அப்படியே உள்ள போயிடுச்சு. எதுக்குள்ள, இந்த நகத்துக்கு உள்ள போய் அப்படியே இங்க போய் உட்கார்ந்துருச்சு. அது ஆழியாக அதை தன்னுடைய மோதிரமாக கொண்டாராம். அதனால அது அணிகலனமாக சூல் தோண்டிய மச்ச அவதாரத்திலே நீ திருமாலினுடைய செருக்கை அடக்குவதற்காக அவரை கண்ணை தோண்டி விரல் ஆழியாக அவருடைய கண்ணை அணிகலனமாக அணிந்து கொண்டாயே அப்படிங்கிற ஒரு பொருளும் அந்த இடத்திலே உண்டு என்பதை ஐயா அவங்க வித் ஹிஸ் பர்மிஷன் கொடுத்தாச்சு. அப்ப இந்த தோண்டுதல் என்கின்ற நிலை முதல்ல சூல் என்பது, இரண்டாவது சூல் என்பது சூலம்தான். பறந்து என்பது ஒளி பறந்து, சூலத்திற்கு உடைய ஒரு தனிச்சிறப்பு பறந்து. அப்புறம் இலங்குதல், விளங்குகின்ற அயில். அயில் என்பது இங்கே ஆயுதம் என்பது. பறந்து, இலங்கு, அயில், சூலம். இரண்டாவது எப்படி பிரிக்கணும்னா, பறந்து, இலங்கு, அயில் ஆயுதமாக, பெருமானுக்கு ஆயுதமாக விளங்குவது சூலப்படையே அப்படிங்கிறது. பரந்து இலங்கை அயிர், இலங்கு கயிர், சூலம் அது என்பது. இந்த இது பூதகணங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுதும், புடை பரப்பன பூதகணங்களே, போற்றி இசைப்பன பூதகணங்கள். இது எனக்கு ரொம்ப ஒரு மூளைக்கு வேலை செஞ்ச கொடுத்த ஒரு பகுதினு வச்சுங்களேன். ஏன்னா புடை பரப்பன பூதகணங்கள் அது எல்லாருக்கும் தெரியும். பெருமான் எங்க போனாலும் இந்த பூதகணங்கள் செக்யூரிட்டி கார்டு மாதிரி, சீஃப் மினிஸ்டர் எங்க போனாலும் விட மாட்டாங்க. ஒரு 10-20 பேர் கூட ஓடிக்கிட்டே இருப்பான். பூதம் சூழ பொழிய வருவார், மறுவார் கொன்றை மதிசூடி. அப்படி வருகின்ற பொழுது இந்த பூதம் அவரை எங்கேயுமே உடையாது. எப்படி அவர் பிரைவேட்டா இருப்பாருன்னு தெரியல, பிரைவேசியே கிடையாது. இப்ப எல்லா பூதம் எப்போ பாரு, பூதம் எங்க போனாலும் பூதம் ஓட, எங்கேயாவது தூது போறாரு. அதுக்கு என்ன, சுந்தரருக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல தூது போயிட்டு இருக்கிறாரு. இதுங்களுக்கு என்ன, கூடவே நடராத்திரி அவரு கூட ஓடுது, இங்க இது ஓடுது, திரும்பி ஓடியாருது, இவரு இப்ப புடை பரப்பன பூதகணங்களே, சரி, அப்ப முதல் பூதகணங்கள் என்பது இந்த இறைவனிடத்தின் உடனாக வருகின்ற பூதகணங்கள், போற்றி இசைப்பன பூதகணங்கள். இரண்டாவது இருக்கிற பூதகணங்கள் என்பது, இப்ப முதல்ல சொன்ன பூதகணங்களோட சேர்த்து இரண்டாவதையும் அமைச்சிட்டாங்க உரையாசிரியர்கள் எல்லாம், பூதகணங்கள் புடை பரப்பதும் பூதகணங்கள், போற்றி இசைப்பதும் பூதகணங்கள். அது என்னங்க கணக்கு? எல்லா இடத்துலயும் யமகத்துல முன்னாடி சொன்ன பொருள் வேற, பின்னாடி சொல்ற பொருள் வேறதான் வரணும். அது எப்படி பூதகணங்கள் மட்டும் காமனா ரெண்டும், இதுவும் பூதகணங்கள் அதுவும் பூதகணங்கள் ரெண்டும் எப்படி வரும் அப்படின்னு ஒரு ஒரு வேலை கொடுத்தாங்க. அப்ப முதல்ல சொன்ன பூதகணங்கள் என்னமோ பூதகணங்கள் தான், ஆனா ரெண்டாவது சொன்ன பூதகணங்கள் என்பது உயிர்களாகிய நாம். பூதம் என்பது உயிர். அது எங்க சொல்றாருன்னா, சரி ஏதாவது ஒரு நமக்கு ஒரு அத்தாரிட்டி வேணும் இல்லையா, எங்க பூதம் என்பது உயிர், வேத நெறி தழைத்துவங்க, மிகு செய்வ துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய வந்தவர் திருஞான சம்பந்த பெருமானுங்க. ஆக பூத பரம்பரையாக இருக்கக்கூடிய உயிர்களுக்கே உரிய தனி சிறப்பு போற்றுதலும் இசைத்தலும். ஆக அடியார்கள் சூழ பெருமான் காஞ்சியிலே நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற அற்புத சிறப்பினை இந்த திருப்பதியத்திலே பூதகணங்கள் என்பதாக அமைத்து, கடைகள் தோறும் இறப்பது மிச்சையே, மிச்சை என்பது உணவு முதல்ல சொன்னது, கம்பம் மேவி இருப்பது இச்சை, இச்சை என்பது விருப்பம். ஆக உணவினை விரும்பி இருக்கின்ற இடத்தை விரும்புகின்ற நிலை அவர் காஞ்சிபுர வழிபாட்டு நிலை என்பதாக அமைத்துக் கொண்டு, காஞ்சிபுர இந்த யமகத்தினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரம் தொடர்ந்து சிந்திப்போம்.